ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 27, 2025 காலை. முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களது பாக்கியத்தை சத்தோப்பிரதானம் ஆக்க வேண்டுமாயின் நினைவில் நிலைத்திருப்பதற்கு பெரும் முயற்சி செய்யுங்கள். எப்பொழுதும் நினைவு செய்யுங்கள், நான் ஓர் ஆத்மா, நான் தந்தையிடமிருந்து எனது முழு ஆஸ்தியையும் பெற வேண்டும். கேள்வி: ஏன் சில குழந்தைகள் தங்கள் நினைவு அட்டவணையை வைத்திருப்பதை சிரமமாக காண்கின்றார்கள்? பதில்: அவர்கள் நினைவு செய்வதை சரியாக புரிந்து கொள்ளாததால் ஆகும். அவர்கள் நினைவு செய்ய அமரும் பொழுது அவர்கள் புத்திகள் வெளியில் அலைப்பாய்கின்றன. அவர்கள் அமைதியானவர்கள் ஆகுவதில்லை. அப்பொழுது அவர்கள் சூழ்நிலையை பாழாக்குகின்றனர். அவர்கள் நினைவை கொண்டிருக்கவில்லை எனின் அவர்களால் எவ்வாறு தங்கள் அட்டவணையை எழுத முடியும்? எவராவது பொய்களை எழுதினால் பெருமளவு தண்டனையை பெறுகிறார்கள். நீங்கள் சத்தியமான தந்தைக்கு உண்மையை சொல்ல வேண்டும். பாடல்: எனது பாக்கியத்தை விழித்தெழச் செய்து நான் வந்துள்ளேன். ஓம் சாந்தி. நீங்கள் இயன்ற அளவு ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டுமென ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஓர் ஆத்மா என்ற நம்பிக்கையை கொண்டிருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் சந்தோஷம் என்ற உங்களது எல்லையற்ற பாக்கியத்தை உருவாக்குவதற்கு இந்த எல்லையற்ற தந்தையிடம் நீங்கள் வர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் நிச்சயமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தூய்மையாகவும் சதோப்பிரதானமாகவும் ஆகாமல் எப்படி உங்களால் சதோப்பிரதான் பாக்கியத்தை உருவாக்க முடியும்? இதனை மிக நன்றாக நினைவில் வைத்திருங்கள். ஒரே ஒரு பிரதான விஷயமே உள்ளது. இதனை எழுதி உங்களுடன் வைத்திருங்கள். மக்கள் தங்கள் கைகளில் விஷயங்களை எழுதுகின்றனர். நீங்கள் எழுதுங்கள், நான் ஓர் ஆத்மா, நான் எனது ஆஸ்தியை எல்லையற்ற தந்தையிடமிருந்து பெறுகின்றேன். மாயை உங்களை இதனை மறக்கச் செய்கின்றாள். நீங்கள் அதனை வேறு எங்காவது எழுதினீர்களாயின் நீங்கள் அதனை மீண்டும் மீண்டும் நினைவு செய்யலாம். ஓம் அல்லது கிருஷ்ணர் போன்றவற்றை நினைவு செய்யும் வகையில் மக்கள் அவற்றின் படங்களை வைத்திருக்கின்றனர். இது அனைத்திலும் அதி புதிய நினைவாகும். எல்லையற்ற தந்தை மட்டுமே இதனை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இதனை புரிந்து கொள்வதால் நீங்கள் 100 மடங்கு பாக்கியசாலிகளாக மட்டும் ஆகுவதில்லை, ஆனால் பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் ஆகின்றீர்கள். தந்தையை அறிந்து கொள்ளாததாலும் அவரை நினைவு செய்யாததனாலும் நீங்கள் வறுமையில் வாடுகின்றீர்கள். ஒரே ஒரு தந்தை மட்டுமே உங்கள் வாழ்க்கையை சதா என்றென்றும் சந்தோஷமுடையதாக ஆக்குவதற்கு வருகின்றார். மக்கள் அவரை நினைவு செய்தாலும் அவர்களுக்கு அவரை முற்றிலுமாக தெரியாது. கடவுள் சர்வ வியாபி என கூறுவதை வெளிநாட்டவர் பாரத மக்களிடமிருந்தே கற்றுள்ளனர். பாரதம் வீழ்கின்ற பொழுது அனைவரும் வீழ்கின்றனர். பாரதமே தனது வீழ்ச்சிக்கும் மற்றோரின் வீழ்ச்சிக்கும் பொறுப்பாக உள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் இங்கே வந்து பாரதத்தை சத்திய பூமியான சொர்க்கம் ஆக்குகின்றேன். அத்தகைய சொர்க்கத்தை உருவாக்கியவரை அவர்கள் பெருமளவு அவதூறு செய்துள்ளனர். அவர்கள் அவரை மறந்துவிட்டனர். இதனாலேயே அதர்மம் தலை தூக்கும் பொழுது நான் வருகின்றேன் என எழுதப்பட்டுள்ளது. தந்தை வந்து இதன் அர்த்தத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். அது ஒரே ஒரு தந்தையின் மகத்துவமாகும். தந்தை நிச்சயமாக வருகின்றார் என்றும் அதனாலேயே மக்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர் எனவும் உங்களுக்கு இப்பொழுது தெரியும். இருப்பினும் அவர்கள் சிவனின் பிறந்த நாளை பெருமதி வாய்ந்ததாகவே கருதுவதில்லை. அது நிச்சயமாக உள்ளது. ஏனெனில் அவர் வந்து பின்னர் சென்றதாலேயே அவரது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அவரே சத்தியுகத்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிப்பவர். மற்ற அனைவரும் தங்கள் சமயம் இந்த நேரத்தில் இன்னாரால் ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை அறிந்துள்ளனர். அவர்களுக்கு முன்னர் தேவ தர்மம் மட்டுமே இருந்தது. அந்த தர்மம் எங்கே மறைந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது. தந்தை இப்பொழுது வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தையே அனைவரிலும் அதி உயர்வானவர். வேறு எவருக்கும் புகழ் இல்லை. சமய ஸ்தாபகர்களின் புகழ் என்ன? தந்தை தூய உலகின் ஸ்தாபனையையும் தூய்மையற்ற உலகின் விநாசத்தையும் மேற்கொள்கின்றார். அவர் உங்களை மாயையை வெற்றி கொள்ளச் செய்கின்றார். இது ஓர் எல்லையற்ற விஷயம். இராவண ராஜ்யம் எல்லையற்ற உலகம் முழுவதும் பரந்துள்ளது. அது எல்லைக்கு உட்பட்ட இலங்கைக்கான கேள்வி அல்ல. இந்த வெற்றி தோல்விக்கான கதை பாரதத்திற்கானதாகும். மற்ற அனைத்தும் துணை கதைகள். பாரதத்திலேயே இரட்டை கிரீடமும் ஒற்றை கிரீடமும் கொண்ட அரசர்கள் உள்ளனர். ஆட்சி சென்று சென்ற மற்ற பெரும் சக்கரவர்த்திகள் எவரும் ஒளி கிரீடத்தை கொண்டிருக்கவில்லை. தேவர்கள் மட்டுமே இதனை கொண்டிருந்தனர். எவ்வாறாயினும் தேவர்களே ஸ்வர்க அதிபதிகள். ஷிவ் பாபாவே தூய்மையாக்குபவராகிய பரம தந்தை என அழைக்கப்படுகின்றார். அவருக்கு எவ்வாறு ஒளியை கொடுக்க முடியும்? தூய்மையற்றவருக்கே, அதாவது ஒளி இல்லாதவர்களுக்கே ஒளியை கொடுக்க முடியும். ஷிவ் பாபா ஒளி இல்லாதவராக ஒருபொழுதும் ஆகுவதில்லை. ஒரு புள்ளியில் எவ்வாறு உங்களால் ஒளியை காட்ட முடியும்? அது சாத்தியம் அல்ல. நாளுக்கு நாள் பாபா பல ஆழமான கருத்துக்களை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் அவற்றை உங்களால் முடிந்த அளவு புத்தியில் கொண்டிருக்க வேண்டும். நினைவு யாத்திரையே பிரதான விஷயம். இதிலேயே மாயையின் பல தடைகள் உள்ளன. சிலர் தங்கள் அட்டவணையில் தாம் 50%லிருந்து 60% வரை நினைவை கொண்டிருப்பதாக கூறி எழுதிய பொழுதிலும் நினைவு யாத்திரை என்றால் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதனை நினைவு என கூற முடியுமா என அவர்கள் தொடர்ந்தும் கேட்கின்றனர். இது மிக கடினமானது. நீங்கள் இங்கு 10 அல்லது 15 நிமிடங்கள் அமர்ந்திருந்தாலும் நினைவில் மிக சரியாக அமர்ந்துள்ளீர்களா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். நினைவில் நிலைத்திருக்க முடியாத பலரும் உள்ளனர். ஆகவே அவர்கள் சூழ்நிலையை பாழாக்குகின்றனர். தடைகளை உருவாக்கும் பலரும் உள்ளனர். ஏனெனில் அவர்கள் நினைவில் நிலைத்திருப்பதில்லை. முழு நாளும் அவர்களது புத்திகள் தொடர்ந்தும் வெளியிலேயே அலைப்பாய்கின்றன. ஆகவே அவர்கள் இங்கு வந்த பொழுதும் அவர்கள் அமைதி அடைவதில்லை. இதனாலேயே அவர்கள் தங்கள் அட்டவணைகளை எழுதுவதில்லை. பொய்கள் எழுதப்பட்டால் பெரும் தண்டனை உள்ளது. பல குழந்தைகள் தவறிழைத்து பின்னர் தந்தையிடமிருந்து அவற்றை மறைக்கின்றனர். அவர்கள் உண்மையை கூறுவதில்லை. நீங்கள் அவரை தந்தையென அழைத்து அவரிடம் உண்மையை கூறாதிருந்தால் அதிக அளவு பாவம் சேர்க்கப்படும். எவராவது உண்மையிலேயே மிகவும் தீங்கான எதையாவது செய்திருப்பாராயின் பொதுவாக அதனை பற்றிய உண்மையை கூறுவதற்கு மிகவும் வெட்கப்படுவதால் அநேகமாக பொய்யையே கூறுவார். மாயையும் பொய், ஷரீரமும் பொய், உலகமும் பொய் என கூறப்பட்டுள்ளது. மக்கள் முற்றிலுமாக ஷரீர உணர்வு உள்ளவர்கள் ஆகியுள்ளனர். உண்மையை கூறுவது நல்லது. பின்னர் மற்றோரும் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். இங்கே நீங்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஞானத்துடன் நினைவு யாத்திரையும் அத்தியாவசியமானது. ஏனெனில் நினைவு யாத்திரையின் மூலம் மட்டுமே நீங்களும் உலகமும் நன்மையடையப் போகின்றீர்கள். இந்த ஞானம் விளங்கப்படுத்துவதற்கு மிக இலகுவானது. நினைவிற்கே முயற்சி தேவையாகும். ஒரு விதையிலிருந்து எவ்வாறு ஒரு மரம் வளர்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். உங்கள் புத்தியில் 84 பிறவிகளின் சக்கரத்தை நீங்கள் கொண்டுள்ளீர்கள். விதையானவரினதும் விருட்சத்தினதும் ஞானமும் உள்ளது. தந்தையே சத்தியமானவரும் உயிர் வாழ்பவரும் ஞானக்கடலும் ஆவார். அவரிடம் இந்த ஞானம் உள்ளது. அதனாலேயே அவர் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இது முற்றிலும் அசாதாரணமானது. இது மனித உலக விருட்சம். இதுவும் எவருக்கும் தெரியாது. அனைவரும் நேத்தி நேத்தி, இதுவும் அல்ல அதுவும் அல்ல என கூறுகின்றனர். கால எல்லையே அவர்களுக்கு தெரியாத பொழுது வேறு எதனை அவர்களால் அறிய முடியும்? உங்களிலும் கூட வெகு சிலரே இதனை மிக நன்றாக அறிவீர்கள். அதனாலேயே அனைவரது அபிப்பிராயங்களையும் பெறுவதற்காக நீங்கள் கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்கின்றீர்கள். எவரும் ஆலோசனை வழங்கலாம். பெயர் குறிப்பிடப்பட்டவர்கள் மாத்திரமே ஆலோசனை வழங்கலாம் என்பதல்ல. உங்கள் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்பதனால் நீங்கள் ஆலோசனை வழங்க முடியாது என்றில்லை. இல்லை, எவரேனும் சேவைக்கான ஆலோசனைகளை கொண்டிருப்பின் அதனை எழுத்திலிடுங்கள். நீங்கள் எப்பொழுதெல்லாம் சேவைக்கான சில ஆலோசனைகளை கூற விரும்புகின்றீர்களோ அப்பொழுது பாபாவிற்கு எழுதுமாறு தந்தை கூறுகின்றார். பாபா, இந்த வழிமுறையின் மூலம் சேவை பெருமளவு அதிகரிக்க முடியும். எவரும் ஆலோசனை வழங்கலாம். பின்னர் பாபா வழங்கப்பட்ட பல்வேறு வகையான ஆலோசனைகளையும் பார்ப்பார். நீங்கள் ஒன்று கூடி அனைவருக்கும் எவ்வாறு செய்தியை கொடுத்து பாரதத்தை நன்மையடைய செய்வது என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் என பாபா தொடர்ந்தும் உங்களுக்கு கூறுகின்றார். பாபாவிற்கு எழுதி இந்த விஷயங்களை கூறுங்கள். மாயை அனைவரையும் உறங்கச் செய்துவிட்டால் மரணம் உங்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது தந்தை வருகின்றார். இப்பொழுது அனைவரினதும் ஓய்வு பெறும் ஸ்திதி என தந்தை கூறுகின்றார். நீங்கள் கற்கின்றீர்களோ இல்லையோ அனைவரும் நிச்சயமாக மரணிக்க வேண்டும். நீங்கள் ஆயத்தங்களை செய்கின்றீர்களோ இல்லையோ புதிய உலகம் நிச்சயமாக ஸ்தாபிக்கப்பட போகிறது. சிறந்த குழந்தைகள் அனைவரும் தங்கள் சொந்த ஆயத்தங்களை செய்கிறார்கள். ஒரு கைப்பிடி அரிசியை கொண்டு வந்ததால் குசைலரின் உதாரணமும் நினைவு கூறப்படுகிறது. பாபா, நானும் ஒரு மாளிகையை பெற வேண்டும். அவரிடம் ஒரு கைப்பிடி அரிசியை தவிர வேறெதுவும் இல்லாத பொழுது அவரால் என்ன செய்ய முடியும்? பாபா மம்மாவின் உதாரணத்தை கொடுக்கின்றார். அவர் ஒரு கைப்பிடி அரிசியை கூட கொண்டு வரவில்லை. இருப்பினும் அவர் அத்தகைய உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்றுக்கொண்டார். இதில் பணம் என்ற கேள்விக்கு இடமில்லை. நீங்கள் நினைவில் நிலைத்திருந்து மற்றோரையும் உங்களுக்கு சமமாக்க வேண்டும். பாபா கட்டணம் போன்ற எவற்றையும் விடுவதில்லை. சிலர் தங்களிடம் சிறிது பணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதனால் அதனை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துவதற்கு யக்ஞத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். எவ்வாறாயினும் விநாசம் இடம்பெற இருப்பதனால் அனைத்தும் வீணாக உள்ளது. இதனை செய்வதனால் குறைந்தபட்சம் எதையாவது நான் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு மனிதரும் குறைந்தபட்சம் நிச்சயமாக ஏதாவது தான தர்மங்களை செய்கிறார்கள். அந்த தான தர்மங்கள் பாவ ஆத்மாக்கள் பாவ ஆத்மாக்களுக்கு கொடுப்பதாகும். இருந்தபொழுதும் அவர்கள் அதன் வெகுமதியை தற்காலிகமாக பெறுகின்றனர். உதாரணமாக பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியை ஒருவர் கட்டுகின்றார். ஒருவரிடம் அதிக அளவு செல்வம் இருந்து தர்மசாலை ஒன்றை கட்டுவாராயின் அவர் நல்ல வீட்டை பெறுகின்றார். இருப்பினும் நோய்கள் போன்றவை இருக்கும். எவ்வாறாயினும் ஒருவர் வைத்தியசாலையை கட்டுவாராயின் அவர் சிறந்த ஆரோக்கியத்தை பெறுவார். ஆனால் அவரது அனைத்து ஆசைகளும் அதன் மூலமாக நிறைவேற முடியாது. இங்கு எல்லையற்ற தந்தையினால் உங்கள் அனைத்து ஆசைகளும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. நீங்கள் தூய்மையாகின்றீர்கள். ஆகவே உலகை தூய்மையாக்குவதற்கு உங்கள் செல்வம் அனைத்தையும் பயன்படுத்துவது சிறந்தது. நீங்கள் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் பெறுகின்றீர்கள். அதுவும் அரை கல்பத்திற்கு பெறுகின்றீர்கள். அனைவரும் எவ்வாறு தாங்கள் அமைதியை பெறலாம் என கேட்கின்றனர். அதனை அமைதி தாமத்தில் மட்டுமே பெற முடியும். சத்யுகத்தில் அமைதியின்மை இல்லை. ஏனெனில் அங்கு ஒரே ஒரு தர்மமே உள்ளது. இராவண ராஜ்யத்தில் அமைதியின்மை உள்ளது. அரசரான ராமரைப் போலவே ராமரின் பிரஜைகளும் இருப்பார்கள் என்பது நினைவு கூறப்படுகிறது. அது அமரத்துவ பூமியாகும். மரணமென்ற வார்த்தை அமரத்துவ பூமியில் இருக்க முடியாது. இங்கு மக்கள் ஒன்றும் செய்யாமல் அமர்ந்திருக்கும் பொழுதே திடீரென மரணித்து விடுகின்றனர். இது மரண பூமி என்றும் அது அமரத்துவ பூமி என்றும் அழைக்கப்படுகிறது. அங்கு மரணம் இல்லை. அவர்கள் தங்கள் பழைய சரீரங்களை நீக்கி மீண்டும் குழந்தைகள் ஆகின்றனர். அங்கு நோய்கள் போன்ற எதுவும் இல்லை. அங்கு அதிக அளவு நன்மைகள் உள்ளன. ஸ்ரீ ஸ்ரீயின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் என்றென்றும் ஆரோக்கியமானவர்கள் ஆகின்றீர்கள். ஆகவே இது போன்ற பல ஆன்மீக நிலையங்கள் திறக்கப்பட வேண்டும். வெகு சிலர் வந்தாலுமே பரவாயில்லை. இந்த நேரத்தில் எந்த மனிதர்களுக்கும் நாடகத்தின் கால எல்லை தெரியாது. யார் உங்களுக்கு இதை கற்பித்தார் என அவர்கள் உங்களிடம் கேட்கும் பொழுது அவர்களிடம் கூறுங்கள், தந்தையே இதனை அனைத்தையும் எங்களுக்கு கூறுகின்றார். பல பிரம்மா குமார்களும் குமாரிகளும் உள்ளனர். நீங்களும் ஷிவ் பாபாவின் குழந்தையாகிய பிரம்மா குமார் ஆவீர்கள். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவினதும் குழந்தை ஆவீர்கள். இவர் மனித குலத்தின் முப்பாட்டனார். பிரம்மா குமார்களும் குமாரிகளுமாகிய நாங்கள் அவரிடமிருந்தே வெளிப்பட்டுள்ளோம். வம்சாவளி விருட்சங்கள் உள்ளன. உங்களது தேவ குலம் அதிக அளவு சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒன்றாகும். நீங்கள் இங்கு மேன்மையானவர்களாகி பின்னர் அங்கு சென்று ராஜ்யத்தை ஆட்சி செய்கின்றீர்கள். இது எவரது புத்தியிலும் இருப்பதில்லை. இந்த தமோபிரதான் உலகில் தேவர்களால் பாதம் பதிக்க முடியாது என குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களது உயிரற்ற சிலைகளின் சுவடுகள் இருந்த பொழுதிலும் அவர்களது உயிருள்ள வடிவங்கள் இல்லை. ஆகவே தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். எந்த ஒரு பாவ செயல்களையும் செய்யாதீர்கள். ஆனால் சேவை செய்வதற்கான வழிகளை உருவாக்குங்கள். பாபா, நான் லக்ஷ்மி நாராயணன் போன்று ஆகுவேன் என குழந்தைகள் கூறுகின்றனர். தந்தை கூறுகின்றார், உங்கள் வாயில் ரோஜா இருக்கட்டும். நீங்கள் உண்மையிலேயே அவ்வாறு ஆகுவீர்களாக. எவ்வாறாயினும் அதனை செய்வதற்கு நீங்கள் முயற்சியும் செய்ய வேண்டும். ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு மற்றோரையும் உங்களுக்கு சமமானவர்கள் ஆக்குவதற்கான சேவையை செய்யுங்கள். ஒவ்வொரு வழிகாட்டியும் 100 முதல் 200 யாத்ரீகர்களை அழைத்து வருவதை ஒரு நாள் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது அனைத்தையும் பார்ப்பீர்கள். உங்களுக்கு அனைத்தும் முன்கூட்டியே கூறப்பட முடியாது. இவை அனைத்தும் இடம்பெறுகின்றனவோ அவற்றை நீங்கள் தொடர்ந்தும் பார்ப்பீர்கள். இது ஓர் எல்லையற்ற நாடகம். நீங்கள் தந்தையுடன் பிரதான பாகங்களை நடிக்கின்றீர்கள். நீங்கள் இந்த பழைய உலகை புதியதாக ஆக்குகின்றீர்கள். இதுவே அதி மேன்மையான சங்கம யுகம். நீங்கள் இப்பொழுது அந்த சந்தோஷ பூமியின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். அங்கு துன்பத்தின் பெயரோ சுவடோ இருக்க முடியாது. தந்தையே துன்பத்தை நீக்குபவரும் சந்தோஷத்தை அருள்பவரும் ஆவார். அவர் வந்து உங்களை துன்பத்திலிருந்து விடுதலையாக்குகின்றார். பாரதத்தில் சிலர் தங்களிடம் அனைத்து செல்வமும் பெரிய மாளிகைகளும் மின்சாரமும் இருப்பதனால் தமக்கு இதுவே ஸ்வர்க்கமென நினைக்கின்றனர். அவை அனைத்தும் மாயையின் பகட்டு. சந்தோஷத்திற்காக அவர்கள் பல வசதிகளை கண்டுபிடிக்கின்றனர். அவர்கள் பெரிய மாளிகைகளையும் கட்டடங்கள் போன்றவற்றையும் கட்டுகின்றனர். ஆனால் பின்னர் மரணம் திடீரென வந்துவிடுகிறது. அங்கு மரண பயம் இல்லை. இங்கு எவராவது திடீரென இறந்தால் அவரின் மரணத்தை குறித்து அவர்கள் அதிக அளவு வருந்துகின்றனர். அவர்கள் சென்று அந்த நபருக்காக அவரது சமாதியில் கண்ணீர் சிந்துகின்றனர். அவர்கள் அனைவரும் தமக்கென சொந்த சம்பிரதாயங்களை கொண்டிருக்கின்றனர். பல அபிப்பிராயங்கள் உள்ளன. அத்தகைய விஷயங்கள் சத்தியுகத்தில் இருப்பதில்லை. அங்கு அவர்கள் ஒரு சரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுக்கின்றனர். நீங்கள் அதிக அளவு சந்தோஷம் இருக்கும் இடத்திற்கு செல்கின்றீர்கள். நீங்கள் அதற்கு அதிக அளவு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டலை பெற வேண்டும். மற்றோர் தங்கள் குருமாரிடமிருந்தோ கணவரிடமிருந்தோ வழிகாட்டல்களை பெறுகின்றனர், அல்லது தமது சொந்த கருத்துகளுக்கு ஏற்ப தொடர்ந்தும் முன்னேறுகிறார்கள். அசுர வழிகாட்டல்கள் எவ்வளவிற்கு பயனுள்ளவை? அவை உங்களை அசுரர்களாகவே முயற்சிக்கும். நீங்கள் இப்பொழுது அதி மேலான இறை வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். இதனாலேயே அவை மேன்மையான இறை வாசகங்கள் என கூறப்பட்டுள்ளன. குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் முழு உலகையும் சொர்க்கமாக ஆக்குகின்றீர்கள். நீங்கள் அந்த சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை பெற வேண்டும். எவ்வாறாயினும் ஒருவரின் பாக்கியத்தில் அது இல்லாதிருப்பின் அவர் தனது வழிகாட்டல்களை பின்பற்றுவதில்லை. நீங்கள் ஏதேனும் ஆலோசனைகளை கொண்டிருப்பின் அவற்றை பாபாவிற்கு அனுப்புமாறு பாபா கூறுகின்றார். ஆலோசனை வழங்குவதற்கு தகுதியானவர்கள் யார் என பாபாவிற்கு தெரியும். பல புதிய குழந்தைகள் தொடர்ந்தும் வெளிப்படுகின்றனர். எந்த குழந்தைகள் சிறந்தவர்கள் என்பது பாபாவிற்கு தெரியும். தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதற்கு எவ்வாறு வழிமுறைகளை உருவாக்குவது என்பது பற்றி கடைகளை வைத்துள்ளவர்களுக்கும் ஆலோசனைகள் கூற வேண்டும். கடையிலுள்ள அனைவருக்கும் தொடர்ந்தும் ஞாபகப்படுத்துங்கள், பாரதத்தில் சத்தியுகம் இருந்த பொழுது ஒரே ஒரு தர்மமே இருந்தது. இதில் குழப்பம் அடைவதற்கு எதுவும் இல்லை. ஒரே ஒருவரே அனைவரதும் தந்தை. தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் சொர்க்க அதிபதிகள் ஆகுவீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, ஸ்ரீமத்தை பின்பற்றி முழு உலகையும் சொர்க்கமாக்குவதற்கு சேவை செய்யுங்கள். மற்ற பலரையும் உங்களுக்கு சமமானவர் ஆக்குங்கள். அசுர வழிகாட்டல்களில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். இரண்டு, நினைவை கொண்டிருப்பதற்கு முயற்சி செய்வதனால் ஆத்மாவை சதோப்பிரதானம் ஆக்குங்கள். குசைலரை போல் உங்களிடமுள்ள கைப்பிடி அரிசியை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தி உங்கள் அனைத்து ஆசைகளையும் பூர்த்தியாக்குங்கள். ஆசீர்வாதம் வேறு எவருக்குமன்றி ஒரே ஒரு தந்தைக்கு சொந்தமாகும் திட சங்கற்பத்தை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் அமரத்துவமாகவும் அழியாதவராகவும் ஆகுவீர்களாக. வேறு எவருக்குமன்றி ஒரே ஒரு தந்தைக்கு சொந்தமாக இருக்கும் திட சங்கற்பத்தை கொண்டுள்ள ஒவ்வொரு குழந்தையின் ஸ்திதியும் தானாகவும் இலகுவாகவும் நிலையாகவும் ஸ்திரமாகவும் ஆகும். அவர்களிடம் இந்த திட சங்கற்பம் இருக்கும் பொழுது சகல உறவு முறைகளின் அழியாத நூல் கட்டப்படுவதுடன் அவர்கள் சதா அமரராகவும் அழியாதவர்களாகவும் இருக்கும் ஆசீர்வாதத்தையும் பெறுகிறார்கள். இந்த திட சங்கற்பத்தை கொண்டிருப்பதன் மூலம் அவர்கள் தமது முயற்சிகளில் விசேஷமான உயர்த்தியை பெறுகிறார்கள். ஒரே ஒரு தந்தையுடன் சகல உறவு முறைகளையும் கொண்டிருப்பவர்கள் தானாகவே சகல பேறுகளையும் பெறுகிறார்கள். ஸ்லோகம், உங்களின் சிந்தனை பேச்சு செயல் அனைத்துமே சமமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் அதி மேன்மையான முயற்சியாளர் என்று அழைக்கப்படுவீர்கள். அவ்யக்த இஷாரா, ஓர் இலகு யோகியாக இருப்பதற்கு இறை அன்பை அனுபவம் செய்பவராக இருங்கள். எந்த ஒரு நேரத்திலும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உறவு முறை தேவைப்படும் பொழுது இறைவனை அந்த உறவு முறையில் உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். உங்களின் இதயபூர்வமாக எனது பாபா என கூறுங்கள். பாபாவும் எனது குழந்தையே என கூறுவார். உங்களை இந்த அன்பு கடலில் அமிழ்த்திக் கொள்ளுங்கள். இந்த அன்பானது ஒரு பாதுகாப்பு குடை ஆகிறது. அப்பொழுது மாயையாலும் இந்த குடையின் கீழ் வர முடியாது. இதுவே இலகு யோகி ஆகுவதற்கான வழிமுறையாகும். ஓம் சாந்தி.